Namaste, Saraswati Deva Gauravani Pracharane, Nirvishesha Shunyavadi Pastat Tadesha Karane, Sri Krishna Chaitanya, Prabhu Nityananda, Sri Advaita Gadadhar, Shivasati Gaurabhakta Vrinda, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Reading from Bhagavad Gita, this chapter 13, verse 16. Bahirantascha bhutanam
Bahirantascha bhutanam
Acharam charamevacha
Acharam charamevacha
Sukshmatva tad avigyeyam
Sukshmatva tad avigyeyam
Durastam chantike chatat
Durastam chantike chatat
Bahirantascha bhutanam
Acharam charam yevacha
Sukshmatva tad avigyeyam
Translation, the Supreme Truth exists outside and inside of all living beings, the moving and the non-moving, because he is subtle, he is beyond the power of the material senses to see or to know. Although far, far away, he is also near to all. Reported in Vedic literature, we understand that Narayana, the Supreme Person, is residing both outside and inside of every living entity. He is present in both the spiritual and material worlds. Although he is far, far away, still he is near to us. And these are the statements of Vedic literature. Asino duram vrajati shayano yati sarvataha. And because he is always engaged in transcendental bliss, we cannot understand how he is enjoying his full opulence. We cannot see or understand with these material senses. Therefore, in the Vedic language, it is said that to understand him, our material mind and senses come on act. But one who has purified his mind and senses by practicing Krishna consciousness and devotional service can see him constantly. It is confirmed in Brahma Samhita that the devotee who has developed love for the Supreme God can see him always without cessation. And it's confirmed in Bhagavad Gita that he can be seen and understood only by devotional service. Bhaktya Pananya Shakya. Translation, the Supreme Truth exists outside and inside of all living beings, the moving and non-moving. Because he is subtle, he is beyond the power of the material senses to see or to know, although far, far away, he's also near to all. So this section of the Bhagavad Gita is a description of the Supreme Lord.
பகவத் கீதையின் இந்த பகுதி முழுமுதல் கடவுளை பற்றி விளக்கி கூறுகிறது.
But here the Supreme Lord is defined as the object to be known.
இங்க முழுமுதல் கடவுள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொருளாக விவரிக்கப்பட்டிருக்கிறார்.
So in this chapter there is a discussion of knowledge, the process of knowledge, how to get knowledge, and who the knower is. And what is the object of knowledge?
Okay, in the adhyayathile gnanatha patti kurappattirukku gnanam endral enna indha gnanathai nam evvaru pera vendum engirundhu pera vendum yaarattum endru pera vendum endru vilakki kurappattullathu.
So of course this whole the whole last chapter is from 13 to 18 is prominently about gnana or knowledge.
13th adhyayathil irundhu 18th adhyayam varaikkum gnana yogathai patti vilakku kurappattirukku.
So the object to be known is very important.
நாம தெரிந்து கொள்ள வேண்டியதோ மிக முக்கியமானதாகும்.
So we have a capacity to know, but we know about something.
நாம் அறிந்து கொள்ள வேண்டியதை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விளக்கப்பட்டுள்ளது.
So the human being has a very big capacity for knowledge.
மனிதனுக்கு ஞானம் பெறுவதற்கு மிக மிக நிறைந்த அளவு சக்தி உண்டு.
He has more capacity than animals.
மிருகங்களை விட அவனுக்கு ஞானத்தை அறிந்து கொள்ள சக்தி அதிகமாக உள்ளது.
Nevertheless, if all the objects of knowledge are useless, what is the point of having such a big brain?
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள்கள் உபயோகமற்றவையாக இருப்பின் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதனால் என்ன பயன்?
So we have to find which are the objects of knowledge which are of great value.
Agre nam mudhalil therindu kolla vendiyathu endha porulai patri nam therindu kolla vendum endradhai ariya vendum.
So we have to understand what is of value.
Ha நாம் தெரிந்து கொள்ளும் ஞானத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
So things which lead you into misery, obviously we don't want.
நம்மை தொல்லைக்குள் ஆளாக்கும் பொருட்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதில் பயன் இல்லை.
So that we may think, well, things that give me happiness are good things.
அதே சமயத்தில் நாம் நமக்கு இன்பம் தரும் பொருளை பற்றி அறிந்து கொள்வது நன்று என்று நம்பலாம்.
But as Krishna has explained already in Bhagavad Gita, things that give happiness also give unhappiness.
ஆனால் பகவான் கிருஷ்ணர் ஏற்கனவே பகவத்கீதையில் கூறியுள்ளது போல இன்பத்தை தரும் பொருட்களே நமக்கு துன்பத்தையும் தருகின்றன.
So simply to seek for objects of knowledge which give material happiness is not a solution, because the same objects will also give you distress, because you will lose them.
எனவே இந்த லௌகீக பொருட்கள் நமக்கு லௌகீக இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதனால் எந்த விதமான பொருள் பயனும் இல்லை, ஏனெனில் அப்பொருட்களே நமக்கு துன்பத்தை விளைவிக்கவும் செய்கின்றன.
So if we want real happiness, we have to find some eternal object.
ஆகவே நாம் நிரந்தரமான நித்தியமான இன்பத்தை அனுபவிக்க நினைத்தால் நாம் நித்தியமான பொருளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்.
If we find an eternal object that gives us peace and happiness, then that is valuable.
எனவே நமக்கு நித்தியமான இன்பத்தை தரக்கூடிய ஒரு நித்தியமான பொருள் இருக்குமானால் அதை பற்றி அறிந்து கொள்வதே மிக மிக முக்கியமாகும்.
So this is the search that takes place in jnana. What is that object that gives highest bliss?
ஆகவே இந்த உயர்ந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொருள் என்ன என்பதை அறிவதிலேயே ஞானம் விளங்குகின்றது.
Previous to this, a person does karma.
இதற்கு முன்னால் ஒருவர் கர்ம வினையில் ஈடுபடுகிறார்.
In karma yoga, the person seeks happiness through objects of the material world.
கர்மயோகத்தில் இந்த லௌகிகத்தில் உள்ள லௌகிக உலகத்தில் உள்ள பொருட்களை கொண்டு இன்பம் அனுபவிக்க நினைக்கின்றோம்.
So his object is maybe Svarga Loka.
ஆகவே நம்மளுடைய குறிக்கோள் சொர்க்கலோகமாக இருக்கலாம்,
பிரம்ம லோகா
அல்லது பிரம்மலோகமாக இருக்கலாம்.
And his means is karma, pious acts.
இதை அடையும் வழி என்ன? கர்மயோகம், அதாவது புண்ணியங்கள் செய்வதன் மூலமாக இவ்வுலகங்களை அடைவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம்.
So after doing this for a while, we may get a little tired.
சிறிது நேரம் சிறிது நாட்கள் நாம் இதை செய்த பிறகு நாம் சோர்வடையலாம்.
Or by association we may get higher knowledge.
அல்லது நம்மளுடைய சங்கத்தின் மூலமாக உயர்ந்ததொரு ஞானத்தை நாம் பெற வாய்ப்புண்டு.
So then we understand that all of these material objects are ultimately not giving us real happiness.
இதன் பிறகு நாம் இந்த லௌகிக பொருட்கள் அனைத்தும் நமக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்கின்றோம்.
So then we seek out some eternal entity.
ஆகவே நாம் நிரந்தரமான ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய பொருளை தேடி அலைகின்றோம்.
So this becomes jnana. We search for an object which has no material limitations.
இதுவே ஞானம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது லௌகிக சம்பந்தமற்ற ஒரு பொருளை நாம் தேடுவது.
And of course if we search further we will find that this object has some inconceivable powers.
நாம் மேலும் சிறிது அலசி ஆராய்ந்து பார்த்தோமேயானால் இந்த ஆன்மீக பொருளானது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத சக்தியை பெற்றுள்ளதாக நாம் அறிய முடியும்.
And we cannot understand it in the same way we understand normal material objects.
சாதாரண லௌகிக பொருட்களை புரிந்து கொள்வது போன்று இந்த ஆன்மீக பொருளை புரிந்து கொள்ள நம்மால் இயலாது.
So in science we define objects according to certain standards like size and energy content or color or shape or whatever. And we give very particular statistics for everything.
விஞ்ஞானத்தில் நாம் இந்த லௌகிக பொருட்களை சில தராதரங்களை வைத்து விளக்குகின்றோம்.
But when it comes to this eternal object, it is not limited.
ஆனால் இந்த நித்தியமான பொருளை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு அளவற்ற பொருளாக அமைந்துள்ளதை காணலாம்.
So this chapter describes some of the characteristics of this entity.
ஆகவே இந்த அத்தியாயத்தில் இந்த ஆன்மீக பொருளின் சில குணாதிசயங்கள் விளக்க கூறப்பட்டுள்ளது.
So this verse says that the Supreme Lord is inside and also outside of all living entities.
அகவே இந்த ஸ்லோகத்தில் முழுவதற்கரமானவர் ஆன்மீக ஒரு மனிதனுக்கு உள்ளும் இருக்கிறார் புறமும் இருக்கின்றார் என்று எடுத்துக் கூறுகின்றது.
It is not difficult to understand either of them. You can be outside or you can be inside.
வெளியிலும் இருக்கிறார் உள்ளிலும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமானதல்ல.
So I'm inside the house or I'm outside the house.
நான் வீட்டின் உள்ளே இருக்கின்றேன் அல்லது வீட்டின் வெளியே இருக்கின்றேன்.
But I cannot be inside the house and outside the house at the same time.
ஆனால் அதே சமயத்தில் வீட்டின் உள்ளும் புறமும் இருப்பது என்பது இயலாத காரியமாக.
How is that possible?
இது எவ்வாறு நடக்கக்கூடிய சாத்தியமாகும்?
That is contradictory.
இது விவாதத்துக்குரியதாகும்.
How can I be in two places at once?
ஒருவரால் எப்படி ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களில் இருக்க முடியும்?
So for a scientific mind or a logical mind, such a statement, I'm inside and I'm outside, is impossible. It's wrong.
அகை விஞ்ஞான ரீதியாக நாம் இதை ஒப்புக்கொள்ள முடியாது. தவறு என்று கருத்துக்கே முடிவிற்கே வருவோம்.
But here the scripture is saying that the Lord is inside and outside.
ஆனால் இங்கு சாஸ்திரமோ பகவான் உள்ளும் இருக்கின்றார் புறமும் இருக்கின்றார் என்று கூறுகின்றது.
He is not subject to these laws like we are subject to these laws.
இவர் வந்து இந்த இயற்கையின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல.
So it appears contradictory. So this is due to the extraordinary powers of the Supreme Lord.
இது எவ்வாறு சாத்தியமாகிறது எனில் பகவானது சக்தியின் மூலமாக சாத்தியக்கூறாகிறது.
He can be simultaneously inside and outside.
பகவானால் ஒரே சமயத்தில் உள்ளும் புறமும் இருக்க முடியும்.
Not only that, he can be inside not one object but in infinite objects.
அது மட்டுமல்ல அவர் ஒரே ஒரு பொருளின் உள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பொருட்களில் உள்ளும் அடங்கி இருக்கின்றார்.
So here it says he's inside and outside of all entities, moving or non-moving.
அசைவன அசையாதவன எல்லா பொருட்களின் உள்ளும் புறமும் பகவான் இருக்கின்றார் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது.
So for one person to be in many houses simultaneously also is impossible.
ஒரு நபர் ஒரே சமயத்தில் பல வீடுகளில் இருப்பதும் இயலாத காரியமாகும்.
If there are many persons in many houses, that's fine, but one person in many houses at the same time is impossible.
பல பல நபர்கள் பல வீடுகளில் இருப்பது சாத்தியம், ஆனால் ஒரே நபர் பல வீடுகளில் இருப்பது என்பது சாத்தியம் அல்ல.
But the Supreme Lord is in everything and everybody simultaneously.
ஆனால் பகவானோ அனைத்து பொருட்களிலும் அனைத்து உயிரினங்களிலும் ஒரே சமயத்தில் வீற்றிருக்கின்றார்.
But he's not many Supreme Lords, he's only one Supreme Lord.
ஆனால் அவர் பல கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுளாகும்.
So how can one person be in many places at once?
ஒரே சமயத்தில் பல இடங்களில் எவ்வாறு இருக்க முடியும்?
So the Lord is simultaneously inside infinite number of beings, at the same time he's also outside of them.
பகவான் ஒரே சமயத்தில் எண்ணற்ற பொருட்களின் உள்ளும் அகமும் புறமும் இருக்கின்றார்.
So in chapter 9 of Bhagavad Gita, Krishna says, just see, I am within all beings, but I'm not in them also.
இதே போன்று 9th அத்தியாயத்திலும் பகவான் கூறுகின்றார், நான் அனைத்து உயிர்வாளிகளிலும் வசிக்கின்றேன், அதே சமயத்தில் நான் அவர்களில் இல்லவும் இல்லை என்று கூறுகிறார்.
And he also says, all beings are in me, and otherwise I'm outside of everything, but I'm not outside everything.
அதே சமயத்தில் அனைத்து பொருட்களும் என்னுள் அடங்கியுள்ளது, நான் எவற்றிலிருந்து புறமாக இருக்கின்றேன், அதே சமயத்தில் புறமும் இல்லை என்றும் கூறுகின்றார்.
So how is that possible? Because of these extraordinary powers of the Lord.
இது எவ்வாறு சாத்தியமாகிறது? பகவானுடைய எண்ணி பார்க்க முடியாத சக்தியினால் செய்ய முடிகிறது.
So therefore it says here, because of his very very fine nature, that is very difficult for us to understand, we actually can't know him.
அவருடைய சூக்ஷ்ம தன்மையினால் நாம் அவரை அறிவது என்பது மிகவும் அரிது.
So if that is the case, how can it be the object of knowledge?
இவர் இருப்பின் இதை நாம் ஞானத்திற்குரிய பொருள் என்று எவ்வாறு கூற முடியும்?
If he's too fine for the mind or the brain or whatever, then how can we call this the object of knowledge?
மனமோ அல்லது புத்தியோ புரிந்து கொள்ள முடியாத அளவு சூட்சமுடைய அந்த பொருளை பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது?
So this chapter also explains that though he is difficult to understand, he can be understood.
ஆகவே தான் இந்த அத்தியாயத்தில் விளக்கி கூறப்பட்டுள்ளது, இது கடினமான புரிந்து கொள்ள கடினமான ஒரு விஷயமானாலும் முயற்சித்தால் புரிந்து கொள்ள முடியும் என்று எடுத்துக் கூறுகின்றது.
But you have to follow a particular process of knowledge.
ஆனால் நாம் ஒரு வகையான ஞானத்தை பின்பற்ற வேண்டும்.
So of course we cannot see a spiritual object with material means.
எப்படி இருப்பினும் ஆன்மீக பொருளை நம்முடைய லௌகிக புலன்களை கொண்டு அறிவது என்பது இயலாத காரியம்.
So brain and mind and eyes and ears, they're all material.
நமது புலன்கள் அனைத்தும் லௌகிகமானவையே.
So we cannot expect to see the Lord with these eyes and with our mind.
இந்த புலன்களையும் நமது மனதையும் புத்தியையும் கொண்டு பகவானை காண முடியும் என்று நம்புவது அறியாமையே.
Yet the whole purpose of scripture is to give us that knowledge of the Supreme Lord.
எப்படி இருப்பினும் இந்த சாஸ்திரங்கள் அனைத்தின் குறிக்கோளும் அத்தகைய ஒரு ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பதே ஆகும்.
So how is it possible?
இது எவ்வாறு சாத்தியமாகும்?
Therefore the process itself is very special.
எனவே தான் இந்த வழிமுறையே பிரத்யேகமானதாகும்.
We utilize the mind and the senses and the body, but we get a spiritual result.
நாம் நம்முடைய லௌகிக உடல் புலன்கள் புத்தி மனம் ஆகியவற்றை உபயோகித்து இந்த வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக ஆன்மீக தன்மையை குறிக்கோளை அடைய முடியும்.
How can material thing give non-material results?
லௌகிக பொருளானது லௌகிக மற்ற ஒரு பலனை எவ்வாறு கொடுக்க முடியும்?
How can something in the gunas give something beyond the gunas?
முக்குணங்களுக்கு கட்டுப்பட்ட ஒன்று முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை எவ்வாறு நமக்கு கொடுக்க முடியும்?
So normally that is not possible.
சாதாரணமாக இது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல.
Yet we know that the scriptures are telling us that even though we have a material body, material mind and everything, we can realize the Supreme Lord.
இருப்பினும் சாஸ்திரங்கள் இந்த லௌகிக புலன்களையும் உடலையும் புத்தியையும் மனத்தையும் வைத்துக் கொண்டு ஆன்மீகமான பகவானை அறிய முடியும் என்று கூறுகின்றன.
So it is true, a material process cannot give a spiritual result.
ஒரு லௌகிக வழிமுறை ஆன்மீக முடிவை தர முடியாது என்பது உண்மையே.
So we have to have a spiritual process.
ஆகவே தான் நாம் ஒரு ஆன்மீக வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும்.
If we use a spiritual process, that spiritual process can utilize material senses.
ஆகவே நாம் பின்பற்றும் இந்த ஆன்மீக வழிமுறையானது நமது லௌகிக புலன்களையும் உடலையும் புத்தியையும் உபயோகித்து நமக்கு ஆன்மீக பலனை கொடுக்க வழிவகுக்கின்றது.
But in utilizing them, they lose their material quality. In using the senses spiritually, they lose their material quality.
நம்முடைய புலன்களை நாம் ஆன்மீக வழியில் உபயோகிக்கும் பொழுது அவை அவற்றினுடைய லௌகிக தன்மையை இழந்து விடுகின்றன.
If it's a material process, then they don't change, they remain material.
ஒரு லௌகிக வழிமுறையை பின்பற்றும் பொழுது இந்த லௌகிக தன்மை நமது உடலுக்கும் புலனுக்கும் மாறுவதில்லை.
So the spiritual process is bhakti.
ஆகவே இந்த ஆன்மீக வழிமுறையே பக்தி என்று கூறப்படுகின்றது.
This process of bhakti spiritualizes the senses and the mind and the intelligence.
இந்த பக்தி மார்க்கமானது நம்முடைய லௌகிக புலன்களையும் உடலையும் மனதையும் புத்தியையும் ஆன்மீக தன்மையுடையதாக மாற்றுகின்றது.
That means that the effects of the senses and the mind are no longer material.
அதாவது நம்மளுடைய புலன்களும் புத்தி மனதினுடைய பலன்கள் லௌகிகமான லௌகிக தன்மையை இழந்து விடுகின்றன.
We can get a spiritual result even from these senses.
இந்த புலன்களை கொண்டு நாம் ஆன்மீக பலன்களை அடைய முடியும்.
Of course this means that they have to be connected with the spiritual process.
ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் இதை இந்த ஆன்மீக வழிமுறையுடன் நாம் போர்க்க வேண்டும்.
This means that in the process of bhakti, we utilize the senses and the body and the mind and the intelligence, but they become spiritualized. They give spiritual effect.
ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இந்த பக்தி மார்க்கத்தில் நம்மளுடைய லௌகிக புலன்கள், உடல்கள், உடல், மனம், புத்தி ஆகியவற்றை உபயோகித்து நாம் ஆன்மீக பலனை பெற முடியும்.
The final effect is that in this process we develop spiritual senses.
முடிவான பலன் என்னவெனில், இந்த வழிமுறையை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய லௌகிக புலன்களும் ஆன்மீக தன்மையை பெற்று விடுகின்றன.
We develop spiritual mind, spiritual intelligence.
நம்மளுடைய மனம் ஆன்மீக தன்மை அடைகிறது, புத்திசாலித்தனமும் ஆன்மீக தன்மையை பெறுகின்றது.
Then we can give up the material body and the material senses, etc. And then we have a completely spiritual body and spiritual mind and spiritual senses.
இவ்வாறு நாம் வழியை பின்பற்றும் பொழுது நம்முடைய லௌகிக உடல்களையும், உடலையும், புத்தியையும், புலன்களையும் விட்டு ஆன்மீக உடலையும், புத்தியையும், மனதையும் அடைவதற்கு வழிவகுத்துக் கொள்ளலாம்.
This is the special quality of bhakti.
இதுவே பக்தியின் சிறப்பு தன்மையாகும்.
We can utilize material things, but they give no material effect.
நாம் லௌகிக பொருட்களை உபயோகப்படுத்தினாலும் அவை லௌகிகமான பலன்களை கொடுப்பதில்லை.
Karma yoga is not a spiritual process. It does not give any spiritual effects.
Karma yoga என்பது ஆன்மீக வழிமுறை அல்ல. அதனால் நமக்கு ஆன்மீக பலன்கள் எதுவும் கிடைப்பதில்லை.
Jnana yoga is sattvagun. It is also material and by itself does not give spiritual effects.
Jnana yogam sattvagunathil irpinum அது ஆன்மீக பலன்களை கொடுப்பதில்லை, லௌகிக பலன்களை கொடுக்கின்றது.
It simply reduces the coverings of the gunas.
இது குணத்தினால் கவரப்படும் தன்மையை இழக்கின்றது.
In Bhagavad Gita at the the middle chapters, the middle six chapters, and also at the end, Krishna finally concludes that if we want to realize this object of knowledge, that is God, then we have to do bhakti.
Bhagavad Gita-in mathiyil ulla 6th adhyayam 6 adhyayangalilum irudhi pagudhiyilum kuda Krishna naam aanmiga tanmaiyai adaiya vendumanal bhakti margathai pinpatra vendum endru eduthu kurigindrar.
So when we realize the Supreme Lord, then we can understand that if he is outside and inside simultaneously, it is not contradictory.
எனவே நாம் இவ்வாறாக பகவானை உணர்வோமேயானால் பகவான் உள்ளும் புறமும் இருப்பதை நாம் அறியலாம், புரிந்து கொள்ளலாம்.
And he can be far and he can be near simultaneously.
அவர் வெகு தூரத்திலும் இல்லாம் வெகு அருகிலும் இருக்கலாம் ஒரே சமயத்தில்.
So Krishna himself illustrated this.
கிருஷ்ணரே இதை எடுத்து கூறியிருக்கிறார்.
Narada Muni went to see Krishna in Dwarka.
Narada Muni துவாரகையில் கிருஷ்ணரை சந்திக்க செல்கின்றார்.
And in Dwarka, Krishna had married 16,108 princesses.
துவாரகையில் கிருஷ்ணர் 16,108 ராஜகுமாரிகளை மணந்து கொண்டார்.
So Narada Muni, he went to Rukmini's palace and then saw Krishna there.
Narada Muni Rukmini-யின் அரண்மனைக்கு செல்கின்றார், அங்கு கிருஷ்ணர் இருப்பதை காண்கின்றார்.
Then he wondered, well, he's staying in with Rukmini, all the other queens will be very lonely.
அவர்னே நாரதர் இருக்கின்றார், பகவான் கிருஷ்ணர் இங்கே ருக்மிணியுடன் இருக்கின்றார், எனவே மற்ற ராஜகுமாரிகள் எல்லாம் தனிமையில் இருப்பார்கள், இவருடைய துணை இல்லாமல் இருப்பார்கள் என்று நினைக்கின்றார்.
So Narada Muni has a special talent, he can travel at the speed of the mind.
நாரத முனிக்கு வந்து ஒரு பிரத்யேகமான சக்தி உண்டு, புத்தியின் வேகத்தில் அவர் பிரயாணம் செய்யக்கூடியவர்.
So he went immediately to Satyabhama's palace. And there, he was surprised. He saw Krishna there also. So that was very shocking. Then he began to wonder.
ஆச்சரியப்பட்டார்.
So quickly went to another palace and there Krishna was there, also there.
உடனே இன்னொரு அரண்மனைக்கு செல்கிறார், அங்கும் கிருஷ்ணர் இருப்பதை காண்கின்றார்.
He went to another palace and Krishna was also there.
மற்றொரு அரண்மனைக்கு போகின்றார், அங்கும் கிருஷ்ணர் இருப்பதை பார்க்கின்றார்.
So very very quickly he went from palace to palace and Krishna was in all the palaces.
மிக வேகமாக அவர் ஒவ்வொரு அரண்மனையாக சென்று பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் கிருஷ்ணர் இருப்பதை அவர் காண்கின்றார்.
But he looked very carefully and it wasn't an imitation, it was real Krishna.
இவர் உண்மையான கிருஷ்ணர் தானா என்பதை அவர் புரிந்து உன்னிப்பாக கவனித்தபடிதும் அவருக்கு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மையான கிருஷ்ணராகவே இருந்தார்.
But in each palace, Krishna was doing something different.
ஆனால் ஒவ்வொரு அரண்மனையிலும் கிருஷ்ணர் வெவ்வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தார்.
In one palace, he was talking to the queens.
ஒரு அரண்மனையில் அவர் ராணியுடன் பேசிக் கொண்டிருந்தார்.
Then in another palace, he was going out to hunt.
வேறொரு இடத்தில் அவர் வேட்டையாடுவதற்காக வெளியே சென்று கொண்டிருந்தார்.
In another palace, he was getting up in the morning.
இன்னொரு அரண்மனையில் அவர் காலங்களில் விடியற்காலை விழித்திருந்தார்.
So and not only various times of the day were represented simultaneously but even different seasons were going on.
ஒரே நாளில் வெவ்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் வெவ்வேறு காலகட்டங்களும் வெளிப்படுத்தப்பட்டன.
So Narada Muni realized that actually Krishna was in all of the palaces at once.
உடனே நாரத முனி வந்தார், அனைத்து அரண்மனைகளிலும் கிருஷ்ணர் அதே சமயத்தில் வீற்றிருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொண்டார்.
And he was doing different things.
மேலும் அவர் வெவ்வேறு காரியங்களை செய்து கொண்டிருப்பதையும் அவர் உணர்ந்தார்.
But it was one Krishna.
ஆனால் அவர் ஒரே கிருஷ்ணரே என்பதையும் உணர்ந்தார்.
So this surprised even Narada Muni.
இது நாரதரையும் வியக்க வைத்தது.
So the power of the Supreme Lord is unlimited. He can have many, many forms and still be one.
எனவே பகவானது சக்திகள் அளவற்றவையாகவும் ஒரே சமயத்தில் அவர் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சக்தி பெற்றவர்.
In another incident, he showed how he was inside and outside.
இன்னொரு சமயம் எவ்வாறு அவர் உள்ளும் புறமும் இருக்கின்றார் என்பதையும் வெளிப்படுத்தினார்.
When Krishna was playing with his friends and his friends told Mother Yasoda, Krishna ate some dirt.
கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவர் நண்பர்கள் யசோதையை அழைத்து கிருஷ்ணர் தூசியை உட்கொண்டார் என்று மண்ணை உட்கொண்டார் என்று கூறுகிறார்.
So Mother Yasoda was disturbed because she got so many complaints from different people about Krishna.
யசோதையோ சிறிது கவலைக்குள்ளானார். ஏனால் பல்வேறு மக்களிடமிருந்து பல்வேறு விதமான குற்றங்கள் கிருஷ்ணர் மீது அவள் கேட்டறிந்திருந்தாள்.
So she came to Krishna and began scolding him.
கிருஷ்ணரிடம் சென்று அவர் கிருஷ்ணரை
And Krishna said, I didn't do anything.
Krishna said, I didn't do anything. Krishna said, I didn't do anything.
These boys are just trying to get me in trouble. So then Mother Yasoda said, well, if you're telling the truth, just open your mouth and I'll see if there's dirt in your mouth.
Sorry, if you tell the truth, I'll tell you if there's dirt in your mouth. I'll tell you if there's dirt in your mouth.
So Krishna opened his mouth.
Krishna said, I didn't do anything.
And when Mother Yasoda looked in, she was very surprised. She saw the whole universe there. She saw Satyaloka and Tapaloka, Mahaloka and Svargaloka and the Earth planet, Patalaloka, all the 14 planetary systems were there.
14 பிரபஞ்சங்களையும் அங்கு யசோதை கண்டாள்.
All the devatas, Brahma, Shiva, Gandharvas, Nagas and all the human beings and the kings were there.
33 தேவர்களையும் கண்டாள்.
Then she looked very carefully and she saw, oh, there's Vrindavan.
உன்னித்து பார்த்தபொழுது அங்கு விருந்தாவனம் காட்சியளித்தது.
And she looked closer and closer and she saw, there's Krishna.
மேலும் உன்னிப்பாக அந்த விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் இருப்பதையும் கண்டாள்.
And she looked closer and then she saw Mother Yasoda.
மேலும் உன்னிப்பாக பார்த்தபொழுது யசோதை தானும் அங்கு இருப்பதை கண்டாள்.
And Mother Yasoda was looking in Krishna's mouth.
அங்கு கிருஷ்ணருடைய திருவாய்க்குள் யசோதை எட்டி பார்த்துக் கொண்டிருந்தாள்.
And she thought, this is very strange.
வித்தியாசமாக இருக்கின்றது என்று எண்ணினாள்.
So she looked outside and then she saw Braj is outside.
வெளியில் பார்க்கின்றார், மக்கள் எல்லாம் அனைவரும் வெளியில் இருப்பதும் பார்க்கின்றார்.
And Krishna is sitting on my lap.
கிருஷ்ணர் அவருடைய மடியில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்.
And all the cows, the sky, and Govardhan hills outside.
மலைகளும் மாடுகளும் பசுக்களும் வானமும் அனைத்தும் வெளிப்புறம் இருப்பதை கண்டார்.
But then she looked again. Everything was inside. So in this way, the power of the Supreme Lord is unimaginable. Anything is possible for the Supreme Lord. So we cannot actually conceive of the Lord properly with our limited material minds.
நம்மளுடைய லௌகிக அளவுக்குட்பட்ட புத்தியை வைத்துக்கொண்டு அளவற்ற பகவானை பற்றி நாம் எண்ணியும் பார்க்க முடியாது.
However, to give us some idea of the power of God, we have some descriptions in the scriptures.
எப்படி இருப்பினும் பகவானது சக்தியை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக சாஸ்திரங்கள் சில விளக்கங்களை கொடுத்துள்ளன.
So therefore here it says he's outside and inside, he's far, he's near, etc.
இங்கு பகவத்கீதையில் கூறியுள்ளது போல பகவான் உள்ளம் உள்ளார், புறமும் உள்ளார், அருகிலும் உள்ளார், தூரத்திலும் உள்ளார், எல்லா இடங்களிலும் பிடித்திருக்கின்றார்.
So we can use this knowledge to understand the Supreme Lord.
எனவே நாம் இந்த அறிவை உபயோகித்து பகவானை புரிந்து கொள்ள முடியும்.
So this knowledge no longer is material.
இந்த ஞானமானது லௌகிகமானதல்ல.
We use this knowledge in order to get spiritual realization.
நாம் இந்த ஞானத்தை உபயோகித்து ஆன்மீகத்தை உணர முடியும்.
So therefore we have to go to the scripture to get an understanding of the nature of God.
எனவே கடவுளை பற்றியும் அவரது இயற்கை தன்மையை பற்றியும் அறிந்து கொள்ள நாம் சாஸ்திரங்களை நாட வேண்டும்.
So this knowledge is a means of realizing God.
இந்த ஞானமானது நாம் பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதகமாக அமைகின்ற ஞானமாகும்.
So that for us the two things are not the same.
நமக்கு இரண்டும் ஒன்றே அல்ல.
The knowledge is the means, but then we get a realization.
ஞானம் ஒரு வழிமுறையானாலும் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது வேறா.
Of course when we get the realization, then the knowledge is still there and it is equal to the realization.
நாம் இதை உணரும் பொழுது அந்த ஞானம் அங்கே இருக்கின்றது. இந்த ஞானமும் நாம் உணர்ந்ததை உணர்ந்ததும் ஒன்றாக அமையும்.
So the way of doing this is we take the knowledge, but we also have to have the bhakti.
இதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் நாம் பக்தி மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும்.
And through this process we get the realization.
பக்தி மார்க்கத்தின் மூலமாக நாம் உணர முடியும், பகவானை உணர முடியும்.
So that realization of a Supreme Lord also we can say is a type of knowledge.
பகவானை உணர்வது என்பதும் ஒரு விதமான ஞானமே.
But it is also something different.
ஆனால் அது மாறுபட்டதும் ஆகும்.
Because more important than knowledge is experience.
ஏனெனில் ஞானத்தை விட முக்கியமானது அனுபவம்.
So the experience and bhakti is prema.
பக்தியில் நாம் அனுபவிப்பது பிரேமை.
So through bhakti we get prema. That prema gives us realization of God.
பக்தியின் மூலமாக நாம் பிரேமையை பெற்று அதன் மூலமாக பகவானையும் உணர முடியும்.
So this is a type of knowledge, but it's actually an experience.
இது ஒரு வகையான ஞானமே, ஆனால் உண்மையில் இது அனுபவம்.
So this experience is an experience of bliss.
இந்த அனுபவமானது ஆனந்தத்தை பெறும் அனுபவமாகும்.
So this is the we can say the goal of bhakti.
இதுவே பக்தி மார்க்கத்தின் குறிக்கோள் என்றும் கூறலாம்.
Bhakti is the means and bhakti in the form of prema is the goal.
பக்தி என்பது வழிமுறை, பக்தி பிரேமையின் வடிவத்தில் குறிக்கோளாகவும் அமைகிறது.
And we have the knowledge through the scriptures in our practice and that becomes realization in prema.
நாம் சாஸ்திரங்கள் மூலமாக பெற்ற ஞானம், வழிமுறையில் உபயோகிக்கப்படும் ஞானம் பிரேமையை பெறும் பொழுது அனுபவமாகும்.
So we should not think that the scriptures are material. They are also spiritual if they are approached in the proper way.
ஆகவே நாம் இந்த சாஸ்திரங்களை லௌகிகமாக கருதக்கூடாது. அவையும் ஆன்மீக தன்மையானவை, ஆனால் அவற்றை அணுக வேண்டிய முறையில் அணுக வேண்டும். யாருக்கேற்ற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பின் கேட்கலாம்.
Oh, if one gets a spiritual body, we don't necessarily look exactly like Krishna. It depends. Of course, one can also get other forms as well. But with Krishna, generally, one will take a suitable form, which is spiritual, not exactly like Krishna. Some forms are like Krishna, but not all. Uddhava looked very much like Krishna. Balaram looks very much like Krishna. Some of the cowherd boys may look something like Krishna, but not all of them. So they are different ages, different sizes, different clothing, etc., different colors and complexions. But they'll all be cowherd boys in Vrindavan. If they're in Mathura and Dwarka, then they will have other features as well.
நாம் ஆன்மீக தன்மையை அடையும் பொழுது கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக உடலை நாம் பெறுவோமோ அப்பொழுது எவ்வாறு வித்தியாசம் காண்பது என்பதுக்கு குருமாராஜ் அவர்கள் கூறுகிறார். ஆன்மீக உடலை அடையும் பொழுது ஒரு சிலருக்கு ஓரளவிற்கு பகவானை போன்றது ஒரு தோற்றம் அமையலாம். உதாரணத்துக்கு உத்தவரை கூறலாம், அவர் பார்த்ததற்கு கிருஷ்ணரை போல இருந்தார். சில கோபர்கள் கூட அவ்வாறு இருந்தார்கள். உண்மையில் சில விதமான அங்கடையாளங்களும் வேற்றுமைகளும் இருக்கவே செய்கிறார்.